கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது மகா பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும், நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, மேட்டுப்பாளையம் சபையாரினுடைய கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் நல் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் கூட காலை முதல் இம்மட்டுமாக நம் பிதாவாகிய தேவன் அவருடைய மகத்தான கிருபையிலே அவரது விசேஷித்த சத்தியங்களை நமக்கு கொடுத்து வருகிறார். அந்த வகையிலே இந்த கடந்த 2 நாட்களாக அவர் நம்மை போதித்து வருவதற்காக நாம் நன்றி செலுத்திக் கொண்டு, இன்றைய நாளிலும் நாம் தேவனுடைய திட்டத்தில் லவோதிகேயா சபையின் பங்கு என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய சத்தியங்களை சற்று நேரம் நாம் தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆதாரவசனமாக 2 பேதுரு 3:14 நாம் வாசிக்கும் போது, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலோசனையை நம் பிதாவாகி தேவன் அவரது திருக்குமாரின் அப்போஸ்தலர்கள் மூலம் கொடுத்திருக்கிறார். ஆகவே விசேஷமாக இந்த ஆலோசனையானது நலன் தரும் ஆலோசனையாக இருக்கிறது. லவோதிகேயா சபை தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, சுத்திகரித்துக் கொள்ள ஒரு மாபெரும் பங்கினை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே தெய்வீக திட்டத்தில் 7 காலகட்ட சபையினுடைய இறுதி பகுதியாகிய இந்த லவோதிகேயா கால சபையில நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டு அவரது அழைப்புக்குள்ளாக காணப்படும் பொழுது இந்த விசேஷித்த சுத்திகரிப்பு விசேஷமாக நமக்கு தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, கரையற்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த சுத்திகரிப்பு, அதாவது பாவத்திற்கு விலகி நிற்கக்கூடிய மற்றும் தேவ சித்தத்திற்கு விரோதமான கிரியைகள், காரியங்கள் மற்றும் குணங்கள் யாவையும் விட்டுவிடவும் கைவிடவும் நாம் விசேஷமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட கரைகள் மற்றும் பிழையற்ற தன்மை, அதாவது மாம்சீக பலவீனங்கள் மற்றும் அபூர்ண தன்மையினுடைய காரியங்கள் யாவையும் நாம் நம்மை குறித்து சுய பரிசோதனை செய்து நாம் விட்டுவிடுவதற்கு முன் வர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட நம் ஒவ்வொருவருடைய சுத்திகரிப்பை தேவன் லவோதிகேயா சபையினுடைய பங்காக நம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஆலோசனை தருகிறார். ஆகவே இதை குறித்து மேலும் பரிசுத்த பவுல் அவர்கள் விளக்கும் பொழுது, எபேசியர்களின் நிருபம் 5:27 அவர் இவ்விதமாக அவர் கூறுகிறார், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பின் அவசியமானது காணப்படுகிறது. லவோதிகேயா சபையினுடைய பாத அங்க வகுப்பினராக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைகளை முன்னிட்டு நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள, பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதியின் வஸ்திரமானது கரை திரை முதலானவைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே மூத்த சகோதரருடைய விளக்க உரைகளில் கூட இந்த நீதியின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் விளக்கும் போது, விசேஷமாக இந்த நீதியின் வஸ்திரம், அதாவது கல்யாண வஸ்திரம், வெட்டிங் கார்மெண்ட் என்ற இந்த நீதியின் வஸ்திரமாகிய கல்யாண வஸ்திரம் என்பது கரை திரை அற்ற விசேஷித்த ஒரு வஸ்திரம். அதில் நிச்சயமாக கரையோ அல்லது திரையோ இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று அவர் அங்கே குறிப்பிடுகிறார். அப்படியானால் அன்பானவர்களே, இங்கே விசேஷித்த இந்த நீதியின் வஸ்திரம் ஓமை பாசி சத்தியத்தில் கல்யாண வஸ்திரமாக இங்கே காட்டப்படுகிறது. உலகத்தால் கரையப்படாத படிக்கும், கரை திரைகளால் கரையப்படாத படிக்கும், அவைகளை நாம் விசேஷமாக பாதுகாத்து நமக்கான மீட்பிற்கான பயன்பாடாக அவைகளை நாம் ஆவிக்குரிய வகையில சோர்வின்றி தேவ பக்தியுடன் நாம் ஒவ்வொரு நாளும் அந்த நீதியின் வஸ்திரத்தை பயன்படுத்திடவும் பராமரித்திடவும் வேண்டும் என்ற விசேஷித்த ஒரு பங்களிப்பை, விசேஷித்த ஒரு பங்கேற்பை தேவன் நம் ஒவ்வொருவரிடத்திலும் அர்ப்பணித்துள்ள, உடன்படிக்கை செய்துள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரியினிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த கல்யாண வஸ்திரம் என்பது நிச்சயமாகவே கரைதிரையற்ற ஒரு வஸ்திரம் என்பதை நாம் விசேஷமாக அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வதில் எப்பொழுதும் மிகுந்த கவனத்தோடு, ஜாக்கிரதை உணர்வோடு, விசேஷித்த கவனத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிதாவை மகிமைப்படுத்தி வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்முடைய வஸ்திரத்தை நாம் விசேஷமாக கர்த்தர் கூறியபடி பாதுகாத்திட பராமரித்திட முன் வரும்போது லவோதிக்கேயா சபையினுடைய பங்களிப்பை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது நிரூபணமாகிறது. ஆம் அன்பான சகோதர சகோதரியில் அந்த வகையில நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது சகோதரர் அவர்கள், சகோதரர் சிடிஆர் அவர்கள் ஒரு காரியத்தை குறிப்பிட்டார். மத்தேயு 20:6 அந்த தியான பகுதியில குறிப்பிடப்படுது. நான் கேஜிஆவி டிரான்ஸ்லேஷன், சும்மா இருக்கிற வேறு சிலரை கண்டு நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதே வசனத்தை திருவிழிய மொழிபெயர்ப்புல ஏறக்குறைய 5 மணிக்கு வெளியே சென்று வேறு சிலர் இருப்பதை கண்டார். அவர்களிடம் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். இந்த மூத்த சகோதரர்கள் விசேஷமாக கூறும் பொழுது ரீப்ரின்ஸ் நம்பர் 4304 F95 ஆண்டுல ஏறக்குறைய 20,000 முதல் உடன்படிக்கை எடுத்தவர்கள் விசேஷமாக தங்கள் உடல்கள் உண்மையற்ற நிலவில் இருந்ததினால் அத்தகைய கிரீடங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடங்களின் வாய்ப்பு இறுதி வரைக்கும் உண்மையான கிரீடம் பெறுபவர், தன் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர் என்று கண்டறியப்பட்டு அவருக்கு வழங்கப்படும் வரைக்கும் அந்த வாய்ப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே அதுல ஆங்கிலத்துல கூறும்பொழுது கூட அந்த அப்படியே அடியன் வாசித்து விடுகிறேன். பெர்ஹாப்ஸ் 20,000 to 30,000 of the consecrated in 1881 did not prove faithful to their covenant of sacrifice. ஆமன் பண்ணவர்களே, இங்க விசேஷமாக அந்த நிரூபிக்கும் காரியங்கள் இல்லாதபடினாலே மீண்டும் அந்த வாய்ப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நவ் வி ஆர் ஆல் இன் த ப்ராசஸ், நாம் அனைவருமே இந்த கிரீடம் பெறும் வாய்ப்பிற்காக இந்த அறுவடையின் பணியில தேவனால் விசேஷமாக அழைக்கப்பட்டு, விசேஷமாக நேரம் மிகவும் குறுகியதாக இருக்கிறது. அதாவது 11 மணி வேலை. ஏற்கனவே நாம் வாசிக்க கேட்டபடி திருவி விளையத்துல 5 மணி நேரம் மாலை ஆகிவிட்டது. வேலை முடியறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் மீதம் இருக்கிறது. அப்படியானால் விசேஷமாக இந்த 1 மணி நேரம் என்ற இந்த குறைந்தபட்ச கால அளவில் தேவ சித்தமே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நம் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த குறுகிய கால அளவிலான இந்த ஒரு ஊழியத்தின் வாய்ப்பு, தேவ சித்தமே செய்யும் வாய்ப்பு லவோதிக்கேயா சபையின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த 1 மணி நேர வேலைக்கான பலன் அல்லது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியது என்பதை நாம் ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆம் அன்பானவர்களே, அவைகளை நினைக்கும் பொழுது பிரமிப்பாக மாபெரும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை யார் சொல்லக்கூடும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திராட்சை தோட்ட பணியில விசேஷமாக இந்த லவோதிக்கேயா சபையினுடைய பங்களிப்பு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகவே இந்த பங்களிப்புல ஒவ்வொரு தேவ பிள்ளையும் முறையாக நீடித்த விசுவாசத்தின் ஆர்வத்துடன் பிதாவினுடைய சித்தம் செய்யும் பணியை அதிக மதிப்பாக எண்ணி, அதிக உயர்வாக எண்ணி, ஒரு சேவை மனப்பான்மையுடன் அவர்கள் செயல்படும் பொழுது, விசுவாசத்திற்குரிய கிரியைகளை அவர்கள் செய்யும் பொழுது நிச்சயமாகவே லவோதிக்கேயா சபைக்கே உரிய பங்களிப்பை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பெறுவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட வாய்ப்பு நம் ஒவ்வொருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய திட்டத்துல லவோதிக்கேயா சபைக்கே உரிய பிரத்யேகமான ஆவிக்குரிய பணிகள், தேவ சித்தமே நிறைவேற்றிவிடும் பணிகளை குறித்து, அவருடைய பங்கேற்பை குறித்து நாம் தற்போது தியானிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 10:11 விசேஷமாக அவர் கூறும் பொழுது, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். ஆகவே இந்த அடையாள பாஷை நிறைந்த இந்த வெளிப்படுத்தலின் சத்தியத்தில் மறுபடியும், நீ மறுபடியும் என்ற அந்த வார்த்தை, ஆகவே இது யோவான் வகுப்பாரை குறிக்கிறது. லவோதிக்கியா சபையினுடைய பாத அங்க வகுப்பினரை குறிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய வார்த்தை. ஆம் அன்பானவர்களே, இந்த விசேஷித்த யோவான் வகுப்பினரான பாத அங்க வகுப்பினர் விசேஷமாக தேவனுடைய தெய்வீக திட்டம் சார்ந்த சத்தியங்களை, குறிப்பாக ஏற்றகால சத்தியங்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அவரது மேஜையில் அவரிடத்திலிருந்து பெற்று அவைகளை தாங்கள் உட்கொள்வதோடு மாத்திரமல்லாது உடன் அங்கங்களுக்கும் மற்றுமுள்ள தெய்வீக திட்டம் சார்ந்த மாபெரும் பணிகளிலும் அந்த உணவுகளை அவர்கள் பரிமாற வேண்டியவர்களாக, அளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆவிக்குரிய பணி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தேவ திட்டத்தில் இந்த லவோதிக்கிய சபை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை மாம்சத்திலே அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த சர்ச்சின் பிளஷ், விசேஷமாக மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை நம் மகிமையின் கர்த்தரை அடையாளப்படுத்தி அவரது பிரதிநிதிகளாக இந்த பூமியில அவரது ஏற்றக்கால உணவிற்கு பிரதிநிதிகளாக, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஹோலி ட்ரூத், பரிசுத்த சத்தியத்திற்கு பிரதிநிதிகளாக தேவ பிள்ளைகள் பங்கேற்பை, தங்களது பங்களிப்பை தாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. ஆம், இவைகளை குறித்து விசேஷமாக சில தீர்க்க தரிசன காட்சிகள் மற்றும் சில அடையாளங்கள் சார்ந்த கோணங்களை நாம் இந்த பாடத்தில் தியானித்திருக்கிறோம். முதலாவது, எலியா தீர்க்க தரிசியை கொண்டு தேவன் நடத்திட்ட மிக விசேஷித காரியங்கள் பல உண்டு. அதில் ஒரு காரியத்தை நாம் தியானிக்கிறோம். இரண்டு ராஜாக்களின் புஸ்தகத்துல 2:8 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சம்பவம். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். ஆம் அன்பானவர்களே, இங்க எலியா தீர்க்கதரிசி அவர் அக்கினி ரதங்களாலும் சுழல் காட்டினாலும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சற்று முன்பதாக அவர் மாம்சத்தில் இருக்கக்கூடிய கடைசி கால திருச்சபையை அவர் குறிப்பிடுகிறார். லவோதிக்கியா சபையினுடைய பாத அங்க வகுப்பினரை விசேஷமாக குறிப்பிடுகிறார். இவர்களின் சத்தியங்களை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த எலியா தீர்க்கதரிசி விசேஷமாக இந்த யோர்தான் நதியை அடித்து அதற்காக தனது சால்வியை முறுக்கி பயன்படுத்தும் இந்த அடையாளத்தில் காணப்படக்கூடிய தேவன் வெளிப்படுத்தக்கூடிய வெளிச்சங்களை குறித்து நமது மூத்த சகோதரர் சிடிஆர் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, ரீபிரிட்ஸ் நம்பர் 5846 அவர் அவர்களை குறிப்பிடும் பொழுது, இந்த முறுக்கப்பட்ட எலியாவின் சால்வை த பவர் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் த ட்ரூத் என்று அவர் குறிப்பிடுகிறார். சத்தியத்தினுடைய விசேஷித்த அதிகாரம் மிகுந்த வல்லமையான காரியங்கள். ஆகவே இவைகள் மிகுந்த விசேஷித்த வல்லமையான காரியங்களை மெய்த்திருச்சபைக்கு தேவன் விசேஷமாக நியமித்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வல்லமை மிக்க சத்தியத்தின் அதிகாரங்களை, வல்லமைகளை இந்த மெய்த்திருச்சபை பயன்படுத்துவார்கள். இந்த விசேஷித்த காரியங்களை அவர்கள் பயன்படுத்தும் பொழுது உண்மை கோதுமை மணி வகுப்பார் மற்றும் போலியான கலை வகுப்பார் மிக அதிகமாக பிரிக்கப்படுவார்கள். அவர்கள் வித்தியாசப்படுத்தப்படுவார்கள் என்பதையும் மூத்த சகோதரர் அவர்கள் அங்கே கூறுகிறார். கொஸ்டின் புக்ல 387 அந்த பேஜ் பகுதியில் அவர் குறிப்பிடும் போது, இந்த மேண்டில் ஆஃப் எலியா, இந்த விசேஷித்த எலியாவின் சால்வை என்பதை குறித்து தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எலியாவின் சால்வை என்பது மிகுந்த கவனம் பெறுகிறது. ஏனென்றால் இது ஒரு விசேஷித்த வல்லமையை குறிக்கும் அடையாளமாக இருக்கிறது. இந்த விசேஷித்த சத்தியத்தின் நிமித்தமான வல்லமை என்பது சிறுமந்தை வகுப்பாருக்கு, குறிப்பாக லவோதிக்கியா கால சபைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற வகுப்பாருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது எப்படிப்பட்ட வல்லமைகள் என்பதை காலகாலத்திலே தேவன் வெளிப்படுத்திருக்கிறார். எந்தெந்த சால்விகள் முறுக்கி பயன்படுத்த மெய்த்திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டாலும் அவைகளை பயன்படுத்துவதில் இந்த லவோதிக்கியா சபையின் அங்கங்கள் மிகுந்த ஆவலோடும் தயாராகவும் இருக்க வேண்டும். ஒருவேளை சகோதரர் இதை குறித்து சொல்லும் போது சொல்றார், ஒருவேளை இந்த லவோதிக்கியா சபையின் அங்கங்களை பயன்படுத்தி தேவன் இந்த சத்தியத்தினுடைய மாபெரும் இறுதி வெளிச்சத்தை, அதிகாரமிக்க தெய்வீக வல்லமையை வெளிப்படுத்தும் போது இந்த உலகத்தினுடைய அமைப்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய தூணாகிய பொருளாதாரம், த மணி, த எக்கானமி என்று சொல்லப்படக்கூடிய மாபெரும் பொருளாதாரத்தின் தூண், அதை குறிக்கக்கூடிய காரியமாக இந்த சால்வை இருக்கலாம், மேபி என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த அமைப்புகள் உடையக்கூடிய விசேஷித்த காரியங்களை குறித்து மெய்திருச்சபையினுடைய இறுதி கட்ட செய்தி, இறுதி கட்ட விசேஷித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய மாபெரும் வல்லமை மிக்க சத்திய ஊழியம் என்பது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை, நவீன உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை இறுதியில் ஏற்படுத்த இருக்கிறது. அதற்கு முன்னதாக தற்போதும் அது தாக்கத்தை, அதாவது அதற்கே உரிய செல்வாக்குகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த எளியா வகுப்பாராக அழைக்கப்பட்டிருக்கிற, வேறொரு வார்த்தையில் சொல்வதென்றால் லவோதிக்கியா சபையினுடைய பாதங்க வகுப்பினராக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும், நாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையின் பிரசன்ன காலத்தில் அவரது மேஜையில் அமர்ந்து மீட்டின் டியூ சீசன் என்று சொல்லப்படக்கூடிய ஏற்றகால உணவை உட்கொள்ளும் பொழுது அந்த உணவு, அந்த ஏற்றகால சத்தியம் தொடர்ந்து தேவன் அருளி அதன் மூலமாக ஏற்ற நேர எலியாவின் சால்வியாகிய மாபெரும் தெய்வீக வல்லமை பொருந்திய அந்த ஏற்றகால வெளிச்சத்தை சுமந்து விசேஷமாக தேவனுக்கு ஊழியராக, தேவனுக்கு ஊழியர்களாக நாம் அந்த சத்தியத்தை பிரயோகிக்க வேண்டும். ஆகவே இந்த சால்வை வேறு எப்படிப்பட்ட வல்லமையான அடையாளங்களை குறிக்கிறது என்பதை சகோதரர் இவ்விதம் குறிப்பிடுகிறார். தினமும் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சகோதரர் சிடிஆர் அவர்கள் குறிப்பிட்டார். ஆகவே அன்பானவர்களே, இந்த காரியத்திற்கும் சகோதரர் தியானித்த வேறு வேத பகுதிகளுக்கும் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சம்பந்தத்தை அவர் இவ்விதமாக குறிப்பிடுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 20:2 விசேஷித்த அந்த உவமை, கல்யாண வசனத்தை பற்றியதான உவமை தான் அந்த வசனப்பதி. அவர் தியானிக்கும் போது அவர் சொல்லுகிறார், வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஆம் அன்பானவர்களே, ஆகவே இந்த ஊமை பாசை சத்தியத்திற்குள்ள நாம செல்ல போறதில்லை. இந்த பாடத்துல நமக்கு சம்பந்தமுடைய இந்த ஆவிக்குரிய சத்தியத்திற்கு தொடர்புடைய மற்றொரு சத்தியத்தை இங்கே சகோதரர் இணைத்து காண்பிக்கிறார். ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களுடைய சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறார். ஆகவே இந்த திராட்சை தோட்டத்தில் இந்த ஒரு நாள் கூலியாக ஒரு தெனாரியம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இது அந்த மாம்சத்துல இருக்கக்கூடிய கர்த்தருடைய சபையின் பிள்ளைகளை இந்த திராட்சை தோட்டத்தின் வேலையாட்கள் அடையாளப்படுத்துறாங்க. அது இந்த பூமியிலேயே அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கூலி என்ற பலன். அந்த பலன் எப்படிப்பட்டதா இருக்கலாம், எதோடு சம்மந்தமுடையதா இருக்கலாம் என்பதை குறித்து சகோதரர் கூறும்போது, மேபி கனெக்டட் வித் த கிரேட் ஒர்க் ஸ்பிட்டிங் ஜோர்டான் இந்த எலைசா கிளாஸ். ஆகவே விசேஷமாக யோர்தானை அடித்தல் என்ற இந்த ஒரு நிகழ்ச்சியில சம்பந்தமுடைய எலியா வகுப்பினர் செய்திட்ட மாபெரும் வல்லமை மிக்க சத்திய பணியோடு இது சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது என்று, சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் என்றும் சகோதரர் அங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே கொடுக்கப்படுகிற இந்த பூமிக்குரிய கிறிஸ்துவின் சபையில, பூமிக்குரிய பகுதியில் இருக்கும்போது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த ஊழியத்துல ஒரு வெகுமதியாக, ஒரு பலனாக, சத்தியத்தின் மாபெரும் வல்லமையான காரியங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு, த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த லவோதிக்கியா சபையினுடைய பாத அங்க வகுப்பினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தெரிவிக்கிறார். ஆகவேதான் தேவத்தில் இந்த லவோதிக்கியா சபையின் மிக பிரதானமானது மற்றும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த லாஸ்ட் அண்ட் பைனல் கிளைமேட்டிக்கல் சீனை இந்த லவோதிக்கியா சபை தான் பினிஷிங் பண்றாங்க, முடிவடைகளுக்கு கொண்டு வர்றாங்க. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளை, நாம் மிகுந்த விழிப்போடு, ஆவிக்குரிய கவனத்தோடு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தின் பிரதிநிதிகளாக நாம் காணப்பட்டு வருகிறோம் என்பதை நாம் விசுவாசித்து, அவரால் அருளப்படுகின்ற சத்தியங்கள் எவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கொடுக்க இருக்கிறது என்பதை விசுவாச கண்களோடு நாம் சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த விசேஷித்த மெய்திருச்சபையின் பங்களிப்பு பாபிலோன் பற்றிய தெய்வீக திட்டம், தெய்வீக மற்றும் பாபிலோன் குமாரிகள் பற்றிய பங்கேற்பை அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள் என்பதற்குரிய சில முக்கியமான ஆவிக்குரிய அடையாளங்கள் சார்ந்த சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:15 நாம் வாசிக்கும் போது, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அன்பான சகோதர சகோதரிகள், இந்த வசனத்திற்கே உரிய ஏற்றகால வெளிச்சமாக, விசேஷமாக ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெயர் கிறிஸ்துவ மண்டலத்தினுடைய, பாபிலோனிய கிறிஸ்துவ மண்டலத்தினுடைய வரலாறை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் பெற்றிருந்த அந்த அதிகாரம், பேப்பசி பெற்றிருந்த அதிகாரம், அவர்கள் புரொட்டஸ்டன்டிசத்துக்கு அவர்கள் இணைந்து WCC என்ற வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் த சர்ச்சஸ் அவர்களோடு இணைந்து இந்த அதிகார மாற்றத்தை ஒருங்கிணைக்கிறார். ஆகவே இந்த ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்படுது புரொட்டஸ்டன்டிசத்துக்கு. ஆகவே மிக முக்கியமான இந்த சக்திகள் இணையும் போது அதற்கே உரிய வல்லமைகளை பெரும் பொருட்டான நோக்கம் இங்கு கொடுக்கப்படுது. ஆகவே இவைகளை மெய்த்திருச்சபையின் அங்கங்கள் விசேஷமாக சத்திய வெளிச்சத்தின் மூலம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பாபிலோன் பற்றிய தெய்வீக திட்டத்தில் லவோதிக்கேயா சபையினுடைய பங்களிப்பு குறித்ததான ஏற்றக்கால உணவினை நாம் பெற்று அதை செயல்படுத்த வேண்டிய இடத்துல தேவ பிள்ளைகள் இடம்பெற இருக்கிறார்கள், இடம்பெற்று கொண்டும் இருக்கிறார்கள். ஆகவேதான் இங்க நாம ஸ்கிரீன்ல பாக்குறோம் மிக முக்கியமா ஒருவருடைய படம். இவர் யார் அப்படின்னா, அதாவது கடந்த 43 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே விசேஷமா இந்த WCC அமைப்பு பேப்பசி கூட இணைவதற்கும் மற்றும் புரொட்டஸ்டன்டிசம் இணைவதற்கும் இவர்கள் ஒரு மிகப்பெரிய கவுன்சில் வைத்தாங்க வேட்டிகன். இவருடைய பெயர் வந்துட்டு நிக்கோடீம் என்ற பெயர். இவர் யார் அப்படின்னா ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய புலனாய்வு நிறுவனம் KGB ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைமை அதிகாரி. இவரை பிஷப்பாக அந்த ரஷ்யன் பீப்புள் ஆர்த்தடாக்ஸ் பீப்புள் உருவாக்கி இவரை அனுப்பும்போது அந்த பீரியட் டிஸ்கஷன்லயே மிகப்பெரிய முடிவை எடுப்பதற்கு தயாராக இருந்தாங்க. என்னவென்றால் மிருகத்தின் ஸ்வரூபத்திற்கு ஆவியை கொடுப்பதற்கு, அதாவது அனைவரும் இணைந்து மிகப்பெரிய வல்லமைகளை பெற்று சத்தியத்திற்கும் தேவனுடைய சபைக்கும் எதிராக பல்வேறு செயல்பாடுகளை செய்வதற்கு 43 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மிகப்பெரிய திட்டங்களை தீட்டுவதில் இவர் முக்கியத்துவம் பெறுகிறார். ஏனென்றால் ரஷ்யா மற்றும் ரஷ்யாவை சார்ந்த நாடுகள் தெற்கு தரிசன பாஷையில கோகு மற்றும் அதன் கூட்டாளிகளோடு ஒப்பிடப்படுகிறதை நாம் அறிவோம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய எதிர்பார்த்திடாத ஒரு சம்பவம் அங்கு நடந்தது. நம்முடைய ஆவிக்குரிய சகோதரர்கள் அதை ஆராயும் போது 43 வருடத்துக்கு முன்னாடி மூத்த சகோதரர் ஆராயும் பொழுது ஹெஜ்ஜி காம் ஆராயர் இந்த கவுன்சில் நடக்கும்போது லவோதிக்கியா சபையினுடைய பிரதிநிதிகளாக அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரரும் அதற்கே ஒரு வெளிச்சத்தை பெறும்போது அதற்கே ஒரு நிகழ்வுகள் இந்த பூமியில் நடக்கும் பொழுது உற்று நோக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். லவோதிக்கியா சபையினுடைய பங்களிப்பு கர்த்தர் இயேசுவின் மூலம் கொடுக்கப்பட்ட சத்தியம் எப்படி இந்த பூமியிலே பல்வேறு கோணங்களிலே யாரால் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டு வருகிறது நேரடியாக மறைமுகமாக என்பதை கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவேதான் இதற்கு ஒரு அடையாளமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட ஒருமுறை முதலாம் வருகையின் போது சொல்லியிருந்தார். ஸ்நானக யோவானுடைய சீஷர்கள் வந்து அவரிடத்தில் கேட்ட கேள்வி, வருகிறவர் நீர்தானா வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதற்கு தன்னுடைய நேரடியான பதிலை கூறாமல் நீங்கள் காண்கிறவைகளையும் கேட்கிறவைகளையும் போய் அவருக்கு சொல்லுங்கள் என்ற பிரதியுத்தர பதிலை சொல்லி அனுப்பி வைத்தார். அதனுடைய ஆவிக்குரிய பொருள், நாம் தெய்வீக திட்டம் சார்ந்த சத்தியங்களில கேட்கிறோம், அவைகள் இந்த பூமியிலும் இதன் அமைப்புகளிலும் செயல்படுத்தப்படுவதை பார்க்க வேண்டும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில், விசுவாச கண்ணோட்டத்தில். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய பார்வையை சகோதரர்கள் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் 1978 நடந்தது. இந்த ஒரு கவுன்சில் நடக்கும் போது மிகப்பெரிய முடிவுகளை எடுத்து அதை அறிவிப்பதற்கு முடிவு எடுத்துட்டாங்க, தீர்மானம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. திடீரென்று நடந்தது என்னன்னா, அந்த கவுன்சில் கூட்டத்தில் மிக முக்கியமான பிரசிடண்டா எலக்ட் பண்ணப்பட்ட இந்த நிக்கோடீம் திடீர் மாரடைப்பினால இறந்து விட்டார். தேவன் இப்படி ஒரு அனுமதி மிகப்பெரிய அற்புதத்தை அங்கே நிறைவேற்றினார் என்று சகோதரர் குறிப்பிடுகிறார். மூத்த சகோதரியை அப்சர்வ் பண்ண, அதை மானிட்டர் பண்ண தேவ பிள்ளைகள் அதை கவனிக்கிறாங்க. இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல, இந்த ஹியூஜ் செட்பேக் என்று சொல்கிறார். WCC கிடைத்த மிகப்பெரிய பின்னடைவு. ஏனென்றால் தேவன் தனது அனாதி தீர்மானத்தின்படி மெய்த்திருச்சபையின் மீதமுள்ள அங்கங்கள் இந்த தெய்வீக திட்டம் சார்ந்த பணிகளில இன்னும் மீதம் வைத்திருக்கவர்களை நிறைவேற்றுவதற்கு குறுக்கீடுகளாக இந்த WCC மற்றும் இந்த பாபிலோன் பேப்பசி அமைப்புகள் முன்னதாக அவர்கள் செயல்பாடுகள் இருக்கும்போது அதை தடுக்கும் விதமாக தேவன் செயல்பட்டிருக்கிறார். ஆகவே தேவன் தனது திட்டத்திற்கு மாறாக எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அதை கட்டுப்படுத்தும் இடத்துல நம்முடைய சர்வ வல்லவர் தனது நேசகுமாரன் மூலம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த நிரூபணம். ஆம் அன்பானவர்களே, ஆகவே அது மாத்திரமல்ல, அந்த காலத்திற்கு அப்புறம் இன்றைக்கு 43 வருஷங்கள் ஆயிடுச்சு 1978 மிகப்பெரிய செட்பேக் அப்புறம் பல கவுன்சில்ஸ் அங்க தொடர்ந்து இப்ப நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து வர இருக்கின்ற இன்னொரு கவுன்சில குறித்து அந்த பிக்சர்ல மறுபடியும் ஸ்கிரீன்ல நம்ம பார்த்தோம்னா, வருகின்ற 2022 வருடம் கிரைஸ்ட் லவ் மூவ்ஸ் த வேர்ல்ட் டு ரீகன்சிலேஷன் அண்ட் யுனைட்டி என்ற தலைப்பின் கீழாக அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கூட்டி அவர்கள் சில வேலைகளை செய்து மெய் சத்தியத்திற்கும் மெய் திருச்சபைக்கும் எதிராக முக்கியத்துவம் வாய்ந்த எதிரடியான காரியங்களை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறத நாம் அப்சர்வ் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம், காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை நிமித்தமான நல்ல ஆலோசனை என்னவென்றால், இந்த உலகத்தின் தலைவர்கள், வேர்ல்டு பிரசிடென்ட்ஸ், உலகத்தினுடைய அதிகார வர்க்கம் மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைவர்கள் மதத்தின் தலைவர்களோடு, அரசியலும் மதமும் சேர்ந்து அதன் தலைவர்களோடு சேர்ந்து கொண்டு மெய்யான சத்தியத்திற்கும் லவோதிகியா சபைக்கும் அதன் சத்தியத்திற்கும் விரோதமாக மூர்க்கமடைந்து எழும்பும் போது, விசேஷமாக நாம் அவர்களிடம் சரணடைந்து விடாதபடிக்கு விசுவாசத்தோடு தேவனிடத்தில் நாம் ஜெபித்து அவரிடத்தில் உதவியை பெற வேண்டும். இது லவோதிகியா சபைக்கே உரிய முற்றிலும் எதிர்பார்க்காத சம்பவங்கள் இனி நேரிடலாம். நாம் ஆகவே அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த தீர்க்க தரிசனத்தின் வெளிச்சங்களில தேவனால் வெளிச்சம் பெற்று இவைகளை தேவன் கூறியபடியே எதிர்கொள்வதற்கு ஆவிக்குரிய ஆயத்த மனநிலைமையில தொடர்ந்து காணப்பட வேண்டும். ஆம் அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த WCC மற்றும் பேபசி குறித்த அநேக சத்தியங்களை ஏற்கனவே நம்முடைய அன்புக்குரிய அநேக சகோதரர்கள் தொடர்ந்து சத்தியங்களை வழங்கி வருவதை நாம் அறிகிறோம், பெற்றும் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் மூலமாக, அதாவது இந்த WCC மூலமா இனிமேல் கொண்டு வரப்பட இருக்கின்ற ஆபத்துகள் மற்றும் கட்டுப்பாடுகள், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பல்வேறு கட்டுப்பாடுகள் கொண்ட தடைகள், இவைகள் எல்லாமே மெய் திருச்சபைக்கு எதிராக வைக்கப்படும் பொழுது அதன் துன்பத்தை கண்டு அதனுடைய பிரச்சனைகளை கண்டு நாம் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் நம்மை மென்மேலும் விசுவாசத்திலே அதிக உற்சாகப்படுத்துவதற்காகவும் சத்தியத்தினுடைய போராயுதத்தை நாம் இன்னும் அதிகமாக ஊக்கமாக பயன்படுத்துவதற்காகவும் மற்றும் சர்வாயுத வர்க்கத்தை அணிவதிலே நாம் ஒவ்வொருவரும் உற்சாகம் அடைவதற்காகவும் தேவனால் அனுமதிக்கப்படுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விசுவாச கண்களோடு நம்முடைய பங்களிப்பை நாம் சிந்தித்திருக்க வேண்டும். ஆம் அன்பானவர்களே, ஆகவே வெளிப்படுத்தின விசேஷம் 10:11 வசனத்துல மீண்டும் அந்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் குறித்து, வாசைக்காரர்களையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். ஆகவே இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அறுவடையின் காலத்தினுடைய இறுதி பகுதியினுடைய நிறைவேறுதலாக இந்த வசன பகுதியை நாம் மீண்டும் தியானிக்கிறோம். அதாவது இந்த ஜான் கிளாஸ், நீ என்று சொல்லப்படக்கூடிய இந்த வகுப்பார், பாத அங்க வகுப்பினர், லவோதிகியா சபையினுடைய கடைசி பாத அங்க வகுப்பினர், இவர்கள் மீண்டும் இவர்கள் தேவனுடைய அறுவடை சத்தியத்தை ஃபைனலா சொல்ல இருக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட சத்தியங்களா இருக்குங்கிறத நாம் பார்க்கலாம். ஸ்கிரீன்ல நாம் பார்க்கும் பொழுது மிக முக்கியமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை பற்றிய சத்தியங்கள், இந்த கர்த்தரின் இரண்டாம் வருகையில அவர் வந்திருந்து எப்பேற்பட்ட காரியங்களை இந்த பூமியின் மீது நடத்தி வருகிறார், அமைப்புகளின் மீது நடத்தி வருகிறார், பாபிலோனும் அதன் குமாரத்திகள் மீதும் நடத்தி வருகிறார், மாரிக்காலமாகிய உபத்திரவ காலத்தை எவ்விதம் அவர் அனுமதித்திருக்கிறார், அது எப்போது நிறைவேறும், அதற்கே ஒரு ஆயத்த ஏற்பாடுகள் என்ன, பாபிலோன் மீதான நியாய தீர்ப்பு எந்த விதத்திலே இருக்கும் என்பதை குறித்தும், விசேஷமாக இந்த சுவிசேஷத்தினுடைய இறுதி பகுதியும் மற்றும் 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய ஓவர்லாப்பிங் இசைவினைப்பான பகுதியும் எவ்விதம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதான ஏற்றகால உணவுகளை குறித்தும், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெய்வீக திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் பற்றிய சத்தியங்களை குறித்தும், மேலும் விசேஷித்த 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய 2 பாகங்கள் குறித்தும் அவர்கள் தொடர்ந்து இந்த சத்திய ஊழியத்தினுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் செயல்பட வேண்டும். திரும்ப கூடுதலின் கால உபதேசங்கள் மற்றும் விசேஷித்த வகையில ஏற்றக்கால உணவாக எலியாவினுடைய சாலையில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பலம் வாய்ந்த ஞானேந்திரிகளை உடையவர்களுக்கே தகுதியான ஆகாரங்களை அவர்கள் சுமக்க வேண்டியவர்களாக, தங்களது பங்களிப்பை அவர்கள் கொடுக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே இப்பேற்பட்ட இந்த லவோதிகியா சபையினுடைய பங்கு மிக முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அந்த வாய்ப்பிற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஃபைனல் மெசேஜ், இந்த அறுவடையினுடைய இறுதி செய்தி கொடுப்பதற்கு தேவன் தனது லவோதிகியா சபையினுடைய சரீர அங்கங்களை, மாம்சத்தில் இருக்கக்கூடிய அங்கங்களை, மீதமுள்ள அங்கங்களை அவர் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, ஆகவேதான் இவரது அறுவடை ஊழியத்தில் இறுதியாக பாபிலோன் மற்றும் அதன் குமாரத்தின் மத்தியில த லாஸ்ட் அண்ட் பைனல் அட்டம்ப்ட், ஒரு கடைசி முயற்சி நடக்கிறது. இதை குறித்து அவர்கள் பாபிலோனிய கிறிஸ்தவம், பெயர் கிறிஸ்தவ மண்டலம், நாமினல் கிறிஸ்டியானம் ஃபீல் பண்ண போறாங்களாம். அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அவர்களுக்குள்ள ஏற்படுத்த போகுது. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவனுடைய உண்மை சத்தியத்திற்கு மாறுபாடாக கள்ள சத்தியங்களை வைத்துக் கொண்டிருக்காங்க. கர்த்தருடைய இரண்டாம் வருகையை அவர்கள் நேரடியாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்காங்க. ஆனால் உண்மை திருச்சபையோ கர்த்தருடைய வருகையை பற்றிய உண்மையான சத்தியத்தை உண்மையாகவே பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட அறுவடையின் சத்தியங்களை அவர்கள் கூறும் பொழுது ஏசையா தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் இந்த ஏற்றகால வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஏசையா தீர்க்கதரிசி 26:18 இந்த அறுவடையினுடைய பைனல் ஸ்டேஜ் பத்தி பேசுற. இது லவோதிக்கியா சபையினுடைய ரோல் எப்படி இருக்குன்னா, இவர்கள் இந்த அறுவடையின் சத்தியத்தை கடைசியாக பாபிலோனில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலத்தை கொடுக்கும்போது அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ரியலைஸ் பண்றாங்க, ஓ நாம் இதுவரைக்கும் கர்த்தருடைய வருகை குறித்தும் அவருடைய காரியங்களை குறித்தும் வேறு வகையில நாம் சிந்தித்திருந்தோமே, கள்ள உபதேசங்களை பெற்றிருந்தோமே. ஆக அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் கர்ப்பமாயிருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களை போல் இருக்கிறோம். பாருங்க, அப்போ கர்ப்பவதிகள் இவர்கள் யார் கிடையாளம் என்பதை ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம். இவர்களுடைய செயல்பாடுகள் நிமித்தம் எப்படி இருக்குன்னா, ரிசல்ட் இல்ல, காற்றை பெற்றவர்களை போல் இருக்கிறோம், குழந்தை பெறல. அடுத்ததாக தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாது இருக்கிறோம். பாருங்க, இன்றைக்கு ரட்சிப்பு ஆண்டவருக்கு சொந்தமாக்குவோம், ரட்சிப்பை உலகத்திற்கு சொந்தமாக்குவோம் என்றெல்லாம் கூறினாலும் கூட ஒரு ரட்சிப்பையும் செய்ய முடியாது இருக்கிற நிலைமை, அவருடைய இயலாமையை உணரக்கூடிய அளவுல அவர்கள் இறுதியாக அந்த அறுவடையின் செய்தியின் மூலம், அதன் விசேஷித்த தனித்தன்மையின் மூலம் அவர்கள் உணர்த்தப்பட இருக்கிறார்கள் அன்பானவர்கள். அதனால அவருடைய அறுவடையினால பூச்சக்கரத்து குடிகள் சத்தியத்தை ஏற்கவும் இல்லை, கர்த்தரை பின்பற்றவும் இல்லை, பூச்சக்கரத்து குடிகள் விழுகிறதும் இல்லை என்ற முக்கியத்துவம் வாய்ந்த ரிசல்ட்டை அவர்கள் இறுதியாக ரியலைஸ் பண்ண போறாங்க. ஆகவேதான் ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 5993 திஸ் இஸ் செட் ஆப்டர் தே have realized the presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னத்தின் செய்தியை இந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய மெய்த்திருச்சபை விசேஷமாக விளக்கின பிற்பாடு, மற்ற ஏற்றகால சத்தியங்களை அவர்களுக்கு எடுத்துக் கூறின பிற்பாடு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ரியலைசேஷனுக்குள்ள வருவதற்கான இறுதிக்கட்ட வாய்ப்பு த ஃபைனல் ஹார்வெஸ்ட் இருக்கு. அதில் எல்லாரும் வருவதில்லை, அதுல சத்தியத்திற்கு கீழ்ப்படையக்கூடிய பிள்ளைகள் முன் வருவார்கள். ஆகவே இந்த காரியத்தை குறித்ததான ஒரு அடையாளம் வேதாகமத்துல விசேஷமாக கொடுக்கப்படுகிறது. சிம்சோனுடைய ஒரு வாழ்க்கையில சித்தரித்து காமிக்கப்படுகிறது லவோதிக்கியா சபையினுடைய ரோல், தி ரோல் ஆஃப் தி லவோடேசியன் சர்ச் இன் தி லாஸ்ட் ஹார்வெஸ்ட் ரோல். ஆம் அன்பானவர்களே, சிம்சோன் உடைய காலத்துல நியாயாதிபதிகளினுடைய பேர் இல்ல, 16:28 நாம் வாசிக்க கேட்கலாம். விசேஷமா அந்த காரியத்துல சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. பாருங்க, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விண்ணப்பம். ஏனென்றால் இந்த சிம்சோன் இங்க யாரை அடையாளப்படுத்துறாருன்னா, சர்ச்சின் பஸ் மெய் திருச்சபை மாம்சத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் எதனால இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னா, அங்க நிழலான பாடத்துல பார்க்கிறோம் டிலேலா, அதன் மூலம் அவர் இப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சிக்கு வந்ததை நாம் அறிகிறோம். இது ஆவிக்குரிய பொருளான சத்தியத்துல மிக முக்கியமா மெய்த்திருச்சபை இறுதியில இங்க கட்டப்படக்கூடிய ஒரு நிலைமை, அதாவது பாபிலோன் மற்றும் பாபிலோன் குமார்த்திகள் மற்றும் WCC அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வல்லமைகள் மூலம் பல்வேறு கட்டுப்பாடுகள், பல்வேறு தடைகள், பல்வேறு வகைகள்ல அவர்களை நெருக்கடி கொடுத்து ராக்காலமாக இருண்ட காலமாக அவர்களை வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள தள்ளும் பொழுது ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமையில இந்த சிம்சோன் செய்த பணி அடையாளமாக இங்கே குறிப்பிடப்படுது. எப்படிப்பட்ட ஒரு வேலைதான், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று அவர் ஜபம் செய்தார், விண்ணப்பம் செய்தார். இது எதற்குரிய அடையாளம் என்றால், நமது மூத்த சகோதரர் CTR அவர்கள் கூறும் பொழுது ரீபிரன்ஸ் நம்பர் 4089:3 சிம்சோன் இவ்விதமாக விண்ணப்பம் செய்தது எப்படி இருக்குன்னா, ரெக்கவரிங் எ லிட்டில் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஏர்லி சர்ச், அதாவது ஆதி சபையின் வல்லமையை லவோதிக்கியா சபை பெறுதல். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க, லவோதிக்கியா சபை இந்த கட்டுப்பாடுகள் அதன் மீது விதிக்கப்படும் போது, பாபிலோன் மற்றும் WCC அவர்களுக்கு எதிராக மூர்க்கமாக நிற்கும் பொழுது, தேவனிடத்திலே செய்யக்கூடிய விசேஷித விண்ணப்பத்தின் காரணமாக தேவன் அருளும் மாபெரும் வல்லமையான உதவி அவர்களுக்கு வருது. ஆதி சபையினுடைய வல்லமையை பெறுதல். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதி சபையினுடைய வல்லமையை பெறுதல் என்பது சாதாரண காரியம் அல்ல. நாம் சிந்தித்து பார்க்கலாம். ஆதி சபை எபேசஸ், எபேசஸ் சபையில பரிசுத்த பவுலினுடைய ஊழியங்கள், பரிசுத்த வரங்களை பெற்ற, பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலை முழுமையாக பெற்ற தேவ பிள்ளைகள், அவர்கள் தேவனுக்காக காண்பித்த வெகு பக்தி வைராக்கி, ஆவிக்குரிய ஊழியத்தினுடைய விசேஷித்த வாய்ப்புகள், மற்றும் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் எதிராக நின்று அவர்கள் சத்தியத்தை உரைத்த பாங்கு, இவர்கள் அனைத்தும் மீண்டும் இந்த லவோதிக்கியா சபையினுடைய பாத அங்க வகுப்பினருக்கு அந்த குறிப்பிட்ட காலத்திலே விசேஷமாக அவர்களுக்கு கொடுக்கப்படும். அன்பான சகோதர சகோதரிகள், இப்படிப்பட்ட இந்த விசேஷித்த வல்லமையான தெய்வீக சக்திகள் மூலம், வல்லமைகள் மூலம் இந்த லவோதிக்கியா சபை புத்துணர்ச்சி அடைந்து புது பலனடைந்து அவர்கள் விசேஷமாக சிம்சோன் கண்களை பிடுங்கப்பட்டு இரு தூண்களிலும் கட்டி வைக்கப்பட்டு பெலிஸ்தர்களுக்கு வேடிக்கை காக்கப்பட்ட பொருளாக நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி போல பொருளாக மெய்த்திருச்சபை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு செயலிழந்த நிலைமையில் இருப்பதாக மற்றவர்களால் காணப்பட்டாலும் கூட, தேவனிடத்தில் பெற்ற அந்த இறுதி வல்லமையின் மூலம் மிகப்பெரிய பணியை இந்த மெய்த்திருச்சபை செய்ய இருக்கிறாங்க. ஆகவே இது எதை குறிக்கக்கூடிய அடையாளம்னா, கிறிஸ்தவ மண்டலத்தை WCC மற்றும் பேப்பசி மற்றும் புரொட்டஸ்டாண்டிசம், இந்த அமைப்புகள் எந்த கள்ள உபதேசங்களினால் தாங்கி பிடிக்கப்பட்டிருக்கிறதோ, த எரர்ஸ், மிகப்பெரிய தவறான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், இந்த உபதேசங்கள் தான் அவங்க கட்டப்பட்டிருக்காங்க. இந்த தூண்கள் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு டோட்டல் பில்டிங். ஆகவே இந்த கள்ள உபதேசங்களை அசைத்து தள்ளக்கூடிய, விழ தள்ளக்கூடிய அளவிற்கு வல்லமையான சத்தியங்களை இந்த கடைசி கால லவோதிக்கிய சபை தேவனால் பெற்று, அந்த விசேஷித்த விசுவாசன் கிரியைகளை ஆதி சபையின் செயல்பாடுகளை போல உண்மையாகவே அவர்கள் செய்து, அவர்கள் அந்த அமைப்புகள், அதாவது பாபிலோனிய அமைப்புகள், கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய அமைப்புகள், அதை விளைவிப்பதற்கு உரிய மகத்தான சத்தியங்களை, அப்ஹெல்டிங் த ட்ரூத், மகத்தான சத்தியங்களை அவங்க விசேஷமாக வெளிப்படுத்த போறாங்க. அதன் காரணமாக இந்த பாபிலோன் மற்றும் குமார்த்தி தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பில்லர்ஸ் ஆஃப் த பாபிலோன், The errors doctrine, மாபெரும் தவறான உபதேசங்கள், இந்த தூண்கள், WCC தப்பறையான உபதேசங்கள் எல்லாம் விழுந்து போகும். ஆகவேதான் சொல்றாரு, மிக முக்கியமாக சொல்லும் பொழுது, பாபிலோன் விழுந்தது விழுந்தது. ஆகவே the judgment of Babylon commencing, தொடங்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, இது மாபெரும் வல்லமையான கர்த்தருடைய தெய்வீக ஏற்றக்கால செய்தியை லவோதிக்கியா சபை பயன்படுத்தும் போது இறுதியாக இந்த சபை செய்யக்கூடிய மாபெரும் வல்லமையான ஒரு காரியம், மாபெரும் வல்லமையான ஒரு ஊழியம் ஆதிகால சபையின் வல்லமை பெற்று இவர்கள் செய்கிறார்கள். இதன் மூலம் சிம்சோன் அங்கே மரிக்கிறார். ஆகவே இந்த இறுதி கட்ட காட்சியில விசேஷமாக வல்லமையுள்ள இந்த ஊழியத்தை மெய்த்திருச்சபை செய்வதற்கு அவர்கள் முழு பிரயாசம் எடுத்து செய்யும் பொழுது, பாபிலோனிய அமைப்புகளுடைய நியாய தீர்ப்பு தொடங்கி மிகப்பெரிய வீழ்ச்சி, அதன் தாக்கம் ஒட்டுமொத்த உலக சமுதாய அமைப்புகளுக்கும் கடத்தப்படும் பொழுது, மெய்த்திருச்சபையினுடைய இறுதி அங்கத்தின் மறுரூபமாக்கப்படுதல், மகிழ்ச்சியடைதல் நடந்திருக்கும். ஆம் அன்பானவர்கள், அவர்கள் திரையை கடந்திருப்பாங்க. இப்படியாக இந்த லவோதிக்கியா சபையினுடைய ரோல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பார்ட்டா, ஒரு பங்களிப்பாக தேவன் தனது தெய்வீக திட்டத்துல வைத்திருக்கிறார். ஆகவே இந்த பாபிலோன் சம்பந்தப்பட்ட தெய்வீக திட்டத்துல ஒரு கோணத்துல இப்படிப்பட்ட பங்களிப்பை தேவன் விளக்குகிறார். மற்றொரு கோணத்தை குறித்து இப்பொழுது நாம் ஆராய தொடங்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18:7 நாம் வாசிக்கும் போது, விசேஷமா இந்த பாபிலோன் உச்சகட்ட அதிகாரத்தை பெறக்கூடிய காட்சியிலிருந்து இந்த சம்பவம் தொடங்குது. பாருங்க, அங்க சொல்றார், அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரீயாய் வீற்றிருக்கிறேன், நான் கைமன் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்தில் எண்ணினாள். இது எதை குறித்ததான மற்றொரு கோணம்னா, இந்த சத்துவம் பெற்ற, மிருகத்தின் சொரூபத்தினால் சத்துவம் பெற்ற இந்த பாபிலோனிய கூட்டமைப்பு மற்றும் WCC ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் பொசிஷன்ல அவங்க இருக்கிறாங்க. உயர்ந்தபட்ச வல்லமையில் இருக்கும் போது நடக்கக்கூடிய ஒரு காட்சி. இங்க மெய்த்திருச்சபைக்கு கொடுக்கப்படுகிற கட்டுப்பாடுகள், ஆபத்துகள் எப்படி இருக்குங்கிறத இரண்டு கோணங்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் அன்பானவர்களே, அதுல முதலாவது கோணம் விசேஷமா காண்பிக்கிறார், த மாடர்ன் ஸ்டீஃபன். இது எதை குறித்த காரியம்னா, ஆதி சபைக்கு ஒப்பிடப்படுது இந்த லவோதிக்கிய சபையினுடைய காரியங்கள். ஏற்கனவே பார்த்தோம் சிம்சோன் பாடத்துல, சிம்சோனை பற்றி அடையாளத்துல ஆதி சபையினுடைய வல்லமையை சிறிதளவு பெற்று அவர்கள் எவ்விதம் செயல்பட்டாங்க. அதே போல ஆதி சபையில மிகப்பெரிய இந்த மத அமைப்பாகிய யூத வேதபாரகர்கள் மற்றும் அவருடைய ஆசாரியர்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய மதத்தின் தலைவர்கள் ஸ்தேவானுக்கு எதிராக நின்றார்கள். ஸ்தேவான் தெய்வீக திட்டத்தினுடைய விசேஷ காரியங்களை விவரித்து காண்பித்தார். அப்போஸ்தல நடவடிக்கையில நாம் ஏற்கனவே இந்த சத்தியத்தை அனைவருமே பெற்றிருக்கிறோம், கற்றிருக்கிறோம். ஸ்தேவான் தேவனுடைய விசேஷ தெய்வீக திட்டத்தினுடைய ஆரம்பம் துவங்கி அவர் சத்தியங்களை பேச தொடங்குறார். ஆபிரகாம் வரைக்கும் பேசுறார், ஆபிரகாம் இருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரைக்கும் அடுத்ததாக பேசுறார். அதற்கப்புறம் கர்த்தர் இயேசுடைய மகிமையின் ராஜ்யத்தை குறித்து கூட சில முக்கியத்துவமாக இந்த வெளிச்சத்தின் கீற்றுக்களை அவர் பேசுறார். ஆகவே இப்படி இந்த ஸ்தேவான் மெய்த்திருச்சபைக்கு ஒரு அடையாளமாக அங்கே காணப்படுகிறார். ஆகவே இந்த மானம் ஸ்டீபன் என்று சொல்லப்படக்கூடிய காரியம் என்ன என்னவென்றால், லவோதிக்கியா சபை அடையாளப்படுத்தப்படுகிறது. அங்கே ஆதிகால சபைக்கு நேரடியாக இருந்த அந்த ஸ்தேவான் வகுப்பா ஸ்தேவானுக்கு என்ன நேர்ந்தது, அது லவோதிக்கியா சபையின் வகுப்பாருக்கு வேறொரு கோணத்திலே நடக்க இருக்கிறது. அது எப்படி நடக்க இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். அது குறித்த விளக்கம் ஸ்கிரீன்ல நம்ம பார்க்கும் போது பாருங்க என்னென்ன நடக்குது. அப்படி சொன்னா நடக்க போகிறது என்று சொன்னா அந்த ப்ராசஸ் கிராஜுவலா தொடங்கி இருக்குதுங்களா, படிப்படியாக அவதூறுகள். ஆம், அவதூறுகள் தொடங்குது. பல்வேறு வகையான அவதூறுகள் வரும், சாதாரண அவதூறுகள் அல்ல. அவர்களது செயல்கள் மெய்த்திருச்சபையினுடைய செயல்களை முடக்கி போடக்கூடிய அளவுக்கு அவதூறுகள், மாடர்ன் ஸ்டீபன். அடுத்ததாக பல்வேறு வகையில வெறுப்புகள் மற்றும் துன்புறுத்தல்கள் மற்றும் பரியாசங்கள், கேலிகள் மற்றும் பழிவாங்குதல் மற்றும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த விரோதங்கள், இவை யாவும் அவர்களால கொடுக்கப்படும். இவைகள் ஒவ்வொன்றும் கற்களாக அவர்கள் மீது தொடர்ந்து எறியப்படும், தொடர்ந்து எறியப்படும் இந்த மாடர்ன் ஸ்டீபன். ஆகவே இப்படி இந்த விசேஷித்த தெய்வீக பிள்ளைகளை லவோதிக்கிய சபையின் பாதாங்க வகுப்பினரை அவர்கள் முற்றிலுமாக முடக்கி போட்டு அவர்கள் கட்டுப்படுத்துவதற்குரிய ப்ராசஸ அவர்கள் செய்வார்கள். ஆகவே இங்கே இரத்த சாட்சியின் மரணம் மூலம் கூட மகிமையடைதல் சபையினுடைய இறுதி பாகத்தில் இருக்கக்கூடிய அங்கங்களுக்கு நடக்கலாம் என்பதை ஒரு கோணத்தில் விளக்குறார். மற்றொரு கோணம் என்னவென்றால், தி பிலோட் ஆஃப் ஜெகோவா, பிதாவாகிய தேவனுக்கு மிகவும் நேசிக்கப்பட்டவராயிருந்த தானியேல், இந்த சோதனையினுடைய உச்ச கட்டத்தில் அவரது நண்பர்கள் என்ன செய்யப்படுறாங்க, அக்னி சூழலிலே போடப்படுகிறார்கள். நடந்தது என்ன, விசேஷமாக தேவனால் ஃபயர் ப்ரூஃப் கொடுக்கப்பட்டுச்சு, நெருப்பிலிருந்து விசேஷ பாதுகாப்பு. அவர்கள் அதிலிருந்து விடுதலையாக்கப்படவில்லை, மாறாக பராமரிக்கப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். அப்படி போல இந்த லவோதிக்கிய சபையின் கடைசி கால பாதகங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் கூட இருக்கிறது. ஆகவே ஒருவேளை மாடர்ன் ஸ்டீபன் வகுப்பாராக இந்த லவோதிக்கிய சபையின் பாதக வகுப்பினருக்கு தேவன் அனுமதி கொடுத்தால் அப்படிப்பட்ட வகுப்பாராக அவர்கள் இருக்கலாம். அல்லது தானியேலின் நண்பர்களுக்கு ஒத்த அக்னி சூளை சம்பந்தப்பட்ட பயங்கரமான உச்சகட்ட சோதனையினுடைய இறுதிக்கட்ட வாய்ப்பு வழங்கப்பட்டால் அப்படிப்பட்ட சோதனையிலும் இருக்கலாம். நிலைமை எதுவாயிருப்பினும் சரி, உச்சகட்ட சோதனை நிச்சயம் உண்டு. இந்த லவோதிக்கிய சபையினுடைய ரோல் கடைசியில உச்சகட்ட சோதனையின் மத்தியில மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தை அவர்கள் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். இதுதான் லவோதிக்கிய சபையினுடைய ரோல், கடைசியா சொல்ற பங்களிப்பு. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அனுபவம் பிதாவாகி தேவனால் கர்த்தர் மூலமாக இந்த இரண்டு கோணங்களில் எதுவாயிருப்பினும் சரி, நாம் தேவனுக்குள் உற்சாகம் அடைந்து கர்த்தருக்குள் பலனடைந்து நாம் விசேஷமாக இந்த அனுபவங்களில் நாம் பங்கேற்பை, நமக்குரிய பங்கேற்பை கொடுக்க நாம் விசுவாசத்தின் கண்களோடு ஆவிக்குரிய உற்சாகத்தோடு நாம் முன்வர வேண்டும். இது லவோதேசியா சபையினுடைய ரோலா இருக்கு. லவோதேசியா சபை நிச்சயமாக இதை செய்து காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள், நிரூபித்து காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த ஆவிக்குரிய கோணங்கள், தீர்க்க தரிசன வெளிச்சங்கள், அடையாளங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளை, அது மாத்திரமல்ல, இந்த லவோதிக்கிய சபையினுடைய பார்ட்டை நம்ம பார்க்கும்போது, அதாவது மிகப்பெரிய ஒரு அரசற்ற நிலைமை வரப்போகுது இறுதியில. அந்த அரசற்ற நிலைமை அராஜகம் என்ற வார்த்தை, அனார்கி என்ற வார்த்தையில குறிப்பிடப்படுது. இந்த மகா உபத்திரவம் வருவதற்கு முன்பதாக இந்த சபை திரையை கடப்பதற்கு தேவன் வாய்ப்பை கொடுத்துறார். ஆகவே இவர்கள் மிகுந்த விழிப்போடு இருந்து ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனுபவங்கள்ல பார்க்கிறோம், மாடர்ன் ஸ்டீபனா இருக்கலாம், இல்லனா டேனியல் ஃப்ரெண்ட், தானியலினுடைய நண்பர்களுக்குரிய அக்னி சொல்லி அனுபவமா இருக்கலாம், இவளை நமக்கு அருளப்படும் அந்த அனுபவத்தை பெறுவதற்கு நாம் முன் வந்துவிட வேண்டும். ஆம் அன்பானவர்களே, ரீப்ரன்ஸ் நம்பர் 5059 விசேஷமா சொல்ற, தேவ ஜனங்கள் இந்த உபத்திரவங்களில் சில தூரம் வரை செல்வார்கள், ஆனால் அவற்றை கட்டுப்படுத்தும் இடத்தில் தேவன் உள்ளார். ஆபத்து காலங்களில் நம் விசுவாசத்தை பயிற்றுவிக்க வைத்து அவரது மகிமையான வாக்கு தத்தங்களினால் சமாதானத்துடன் நடத்தப்படுவார்கள். ஆம் அன்பானவர்களே, அப்ப தேவனுடைய ஜனங்கள் லவோதிக்கியா சபையினுடைய கடைசி கால பாத அங்கங்கள் தங்களுக்கு தங்களது மகிமைக்காக அந்த மறுரூபத்திற்காக அருளப்படக்கூடிய இந்த உபத்திரவங்களில் சில தூரம் வரைக்கும் அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஆனால் அவற்றை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல சர்வ வல்லவர் தனது நேசகுமாரன் மூலம் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார், செயல்படுவார். ஆகவே நம் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை பயிற்றுவிக்க அவர் ட்ரைனிங் அவர் மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் அப்டு மார்க், அவர் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த விசுவாசத்தை பயிற்றுவித்து ட்ரைனிங் கொடுத்து அதனுடைய பூரண நிச்சயத்தை நாம் பெறும்படியாக மிக முக்கியமான ஆவிக்குரிய பொறுப்பு, இந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விசுவாசத்திலே நாம் ஒவ்வொருவரும் தேறினவர்களாக தேவ பார்வையிலே காணப்பட வேண்டும். நாம் என்பவர்கள் நமது விசுவாசமானது முற்றிலுமாக சோதிக்கப்பட்டு நாம் தேவனுடையவர்கள், நாம் தேவனை விசுவாசிப்பதன் மூலம் தேவன் நமக்கு நிச்சயம் பலன் தருபவர் என்பதை நாம் முற்றிலும் உணர்ந்து நம்மையே முழுமையாய் தத்தம் செய்ய அர்ப்பணிக்க நாம் முன் வந்திருக்கிறோம் என்பதை அந்த இறுதிக்கட்ட சோதனைகளின் கோணங்கள் எதுவாயிருப்பினும் சரி, உச்சகட்ட சோதனையில உச்சகட்ட கீழ்ப்படிதலை உச்சகட்ட விசுவாசத்தை நாம் காண்பிக்க நிரூபிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆகவே லவோதிக்கியா சபையினுடைய லாஸ்ட் ரோல் பிளே குறித்து தேவன் இவ்விதமாக விளக்குகிறார். ஆம் அன்பானவர்களே, ஆகவே இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இன்னும் இந்த லவோதிக்கியா சபையினுடைய கடைசி கால பாவங்களுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மேஜையிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய ஏற்றகால உணவுகள் மூலம் இவர்கள் போர்த்திக்கப்படுவதோடு மாத்திரமல்லாது தங்களோடு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உடன் வந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவருக்குமே உடனங்களுக்கு இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை கொடுக்கிறாங்க. ஆகவே இது வேறொரு கோணத்துல சித்தரிக்கப்படுது, எலியா மற்றும் எலிசா வகுப்பினர். ஆகவே இந்த எலியா எலிசா வகுப்பினரை குறித்து நாம் பல பாடங்களில் ஆராய்ந்திருக்கிறோம். இந்த எலியா மெய் திருச்சபிக்கு அடையாளம், கடைசி கால பாத அங்க வகுப்பினருக்கு அடையாளம். ஆனால் இந்த எலிசா இரண்டு கோணங்களில் அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். சகோதரர் சிடிஆர் கூட அதை குறித்து குறிப்பிடுகிறார். ரெஃபரன்ஸ் நம்பர் 5780 அவர் குறிப்பிடும் போது ஒரு குறிப்பிட்ட சம்பவங்களில இன்சிடன்ஸ் ஈவென்ட்ஸ்ல இந்த எலிசா திரள் கூட்டத்தை அடையாளப்படுத்துறார். அதை தொடர்ந்து பின்வரும் சம்பவங்களில விசேஷமாக திரும்ப கூட்டத்தின் ஆசீர்வாதங்களை அடையாளப்படுத்தக்கூடிய அற்புதங்களில முற்பிதாக வகுப்பினரை இந்த எலிசா அடையாளப்படுத்துகிறார். இரண்டு கோணங்கள். ஆகவே இந்த எலியா குறிப்பிடக்கூடிய மெய்த்திருச்சி வகுப்பினர் பெறக்கூடிய ஏற்றக்கால உணவுகளை, எலியா பெறக்கூடிய உணவுகளை எலிசா தொடர்ந்து பின்தொடர்ந்து பெற்று வருகிறார். ஆகவே மெய்த்திருச்சபையின் மூலம் இந்த ஆவிக்குரிய உணவு மற்றவர்களுக்கும் குறிப்பாக திரள் கூட்டத்தின் பிள்ளைகளுக்கும் கடத்தப்படுகிறது. ஆகவே இந்த காரியங்களை குறித்து இன்னும் அதிக விளக்கமாக ஆவிக்குரிய சகோதரர்கள் ஆராய்ந்தாங்க. இதை குறித்ததான காரியங்கள் எப்படின்னா, சபை திரையை கடப்பதற்கு முன்பதாக அவர்களது ஊழியத்தில் அவர்கள் கர்த்தருடைய ஏற்றக்கால உணவுகளை சுமந்து மற்றவர்களுக்கு உடன் சகோதர சகோதரர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் திரையை கடந்து மகிழ்ந்ததற்கு பிற்பாடு மீதம் இருக்கக்கூடிய வகுப்பாராக இருக்கக்கூடிய திரள் கூட்டத்தினர் அப்பொழுது உணர்வடைவாங்க, இந்த எலியா வகுப்பினர் நம்மோடு இருந்தப்போ இந்த சத்தியங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்களே, இந்த சத்தியங்களை விட்டு சென்றிருக்கிறார்களே, இவர்கள் தெய்வீக திட்டத்தின் விளக்கக்கூடிய மாபெரும் வெளிச்சங்களாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து அதன்படி இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து அந்த சத்தியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அந்த சத்தியங்களின்படி வாழத் தொடங்கி அதன் மூலம் கர்த்தருடைய வழிகாட்டுதலை பெறுவதற்குரிய ஒரு அரிய சந்தர்ப்பத்தை பெற இருக்கிறார்கள். இதற்குரிய சித்தரிப்பு, இதற்குரிய சித்தரிப்பு அடையாளங்கள் நிழலான பாடங்கள்ல கூட காண்பிக்கப்படுது. ஒரு நேரத்தை கருதி ஒரு இன்சிடண்ட ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். இந்த இரண்டு ராஜாக்களின் புஸ்தகத்துல மூன்றாம் அதிகாரத்துல இதை பற்றிய காட்சி விஸ்தரிப்பு செய்யப்பட்டிருக்கு. அதுல சில கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்ததுதான் நம்ம பார்க்கணும். அந்த சம்பவம் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்தில் யோசபாத், இவர் யார் அடையாளப்படுத்துறாருன்னா விசுவாசமுள்ள யூதர்கள். அப்போ இந்த லவோதிக்கியா சபை கர்த்தருடைய ஏற்றகால சத்திய உணவை பெறும்போது இந்த ஏற்றகால உணவுல எதுவும் அடங்கி இருக்குன்னா இஸ்ரேலுக்கான சத்தியங்கள். இஸ்ரேல் The Royal March Past Towards Armageddon. அர்மகதோனை நோக்கி ராஜரீக நடை பயின்று கொண்டிருக்குதுங்களாம். எந்த நாடு? The Nation of Israel. ஆகவே இப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தர் இயேசு அவர் இரண்டாம் வரியில் வந்து பிரசன்னமாகி அதை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக்கொண்ட சத்தியத்தை பெற்றுக்கொண்ட மெய்த்திரி சபை, லவோதிக்கிய சபை இதை மிகுந்த வல்லமையுள்ள பிரசங்கங்களின் மூலம் தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லிக் கொண்டிருக்காங்க, பிரசங்கித்துக் கொண்டிருக்காங்க. இவைகளை அவர்கள் திரையை கடந்த பின்னாடி மகிமைக்கு சென்ற பின்னாடி அதை தொடர்ந்து சுமக்கக்கூடிய திரள் கூட்ட வகுப்பினர் யோசேப்பின் வெள்ளி பாத்திரமாக அவைகளை பெற்று தங்களுக்கு அனுமதிக்கப்படுகிற தங்களது அங்கியை தோய்த்து வெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ரட்சிப்பிற்கேற்ற சத்தியத்தை ஒட்டுமொத்த இஸ்ரேலிய மக்களுக்கு சொல்லும் போது உலகத்திற்கான ஒரே இஸ்ரேலின் ஆதரவு குரலாக திரள் கூட்டத்தின் குரல் உபத்திரவத்தினுடைய உச்சகட்ட நேரத்திலே ஒழிக்க துவங்க இருக்கிறது. அந்த இஸ்ரேலுக்கான ஆதரவு குரலின் மூலம்தான் திரள் கூட்டத்திற்குரிய எதிர்ப்பு இரட்டிப்பாக்கப்படுகிறது, பலமாக்கப்பட இருக்கிறது. அவருடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கும் அது ஒரு காரணமாக இருக்க போகிறது. ஆகவேதான் இதை விவரிக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் இயேசு மெய்த்திருச்சபைக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார். இந்த அடையாளங்களை நம்ம பார்க்கலாம். யோசபா விசுவாசம் உள்ள யூத வகுப்பினரை குறிப்பிடுகிறார். இன்றைக்கும் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராஜ்யத்துல அவர்கள் விசுவாசம் உள்ள யூத வகுப்பினர் ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ். அடுத்ததாக யோராம். யோராம் இவர் விசுவாசமற்ற இஸ்ரேலின் ராஜா, த மாடர்ன் ஜூஸ். இன்றைக்கு இது எப்படி போயிட்டு இருக்கணும் இஸ்ரேல்ல, தேவனையே புறக்கணித்து தேவன் அற்றவர்களாக நிறைய பேர் ஆயிட்டு இருக்காங்க. வேர்ல்டு வைடா கடவுளை நிராகரிக்கிறவர்கள், தேவனை நிராகரிக்கிறவர்கள் நிறைய பேர் ஆயிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தர் அதிகமாயிட்டு இருக்காங்க. அதுல இஸ்ரேலின் விதிவிலக்கல். அடுத்ததாக இந்த ரெண்டு ராஜ்யங்கள் மூன்றாம் அதிகாரத்தினுடைய சம்பவங்கள் பார்க்கும்போது யோராம் இஸ்ரேலின் ராஜா, அவருக்கு எதிராக யுத்தத்திற்கு மோவாப்புங்கிற நாட்டினுடைய ராஜா வந்தாச்சு படைகளோட சேர்ந்து. அப்ப இவர் தனியா போய் சண்டையிடுவதற்கு பதிலாக யோசபாத் என்ற தேவனுக்கு பயந்த விசுவாசமுள்ள யூத ராஜாவையும் துணை கலைக்கிறார். அப்ப இவர்கள் இருவரும் சேர்ந்து எதிரியாகிய மோவாப் ராஜாவை அழிப்பதற்கு பயணம் போறாங்க. ஏழு நாள் வரைக்கும் போறாங்க. பின்தொடர்ந்து இந்த மோவாப் ராஜா வர்றாரு. அந்த பயணத்துல இவர்கள் தோற்கடிக்கப்படக்கூடிய ஒரு தருணம் வரும்போது சடன்லி என்ன யாரு வராங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு சம்பாஷணம் நடக்குது. நமக்கு உதவி செய்யறதுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா? இது எதை சித்தரிக்கக்கூடிய காரியமா இருக்குன்னா, தி நேஷன் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் இவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யார் அப்படின்னு பார்த்தா யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, தி வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிஸ் அண்ட் அமெரிக்கா. இவர்களோட விசேஷமா அலைன்ஸ் போட்டு தான் இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்காங்க. அப்ப இவர்களோடு இணைந்து தங்களது எதிரியாகிய மோவாப், இது யாருன்னா இஸ்ரேலினுடைய எதிரி நாடுகள், தி அரபு வேர்ல்டு இல்லைங்களா, மற்றும் வளைகுடா நாடுகள், இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகை நாடுகள் தான். ஆகவே இவர்களுக்கு எதிராக வெற்றி பெறணும்னு சொல்லி ஏதோ என்ற மேற்கு ஐரோப்பிய மற்றும் அமெரிக்கர்களோட அலைன்ஸ்ல இருக்கிறாங்க. யாரு? இந்த இஸ்ரேலிய நாடும் அதன் தலைவர்களும் அதன் ராணுவமும். ஆனா இதன் மூலம் பலன் கிடைக்குமா அப்படின்னா, பலன் கிடைக்க போறது இல்ல. இதன் மூலம் என்ன கிடைக்க போகுதுன்னா, மிகப்பெரிய ஆபத்து கிடைக்க போகுது. ஆம், நாம் தற்போதே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேலுடைய பிரச்சனை மீண்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹமாஸ் மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல் தொடர்ந்து நடக்க போகுது. மிகப்பெரிய சிவில் வார் கூடிய விரைவில் வர இருக்குது. மீண்டும் இஸ்ரேல்ல ஜெருசலேம் டெம்பிளுக்காக மிகப்பெரிய அளவுல பிரச்சனை வெடிக்க இருக்கிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் உற்று நோக்கி அவர்கள் தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த அறிமுகத்தை நோக்கி, ராயல் மார்ச் பாஸ்டை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலுக்கு ஒரு தோல்வி நிச்சயிக்கப்பட்டிருப்பதாகவே பல காரண காரியங்கள் விவரிக்கிறீங்களா. ஆனால் தேவனுடைய மெய்த்திருச்சபை லவோதிக்கிய சபைக்கு தான் கொடுக்கப்படுது. இந்த தோல்விக்குரிய ஸ்டேஜுக்கு அவர்கள் சென்று தோல்வியின் விளிம்புக்கு போகும்போது, தோல்வியினுடைய உச்சத்துக்கு போகும்போது தேவன் தலையிடுவார். யார் மூலம் என்பதை பார்க்கும்போது ரெண்டு ராஜ்யங்கள் மூன்றாம் அதிகாரத்துல இந்த யோசபாத் யோராம் அடையாளப்படுத்தக்கூடிய இந்த இஸ்ரேலிய கூட்டத்தார் மோவாப் என்ற அந்த எதிரி இஸ்ரேலிய நாடுகளுக்கு எதிராக நின்று தோற்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எதிர்பார்க்காத வகையில இங்கே நமக்கு உதவி செய்ய தீர்க்க தரிசி யாராவது இல்லையான்னு கேட்கிறார். கேட்கும் போது யார் வர்றதுதான், எலிசா. இந்த எலிசா இந்த இடத்துல யார் அடையாளப்படுத்துறார் இங்க பார்க்கிறோம், ரெஸ்டிடியூஷன் ரூத், மீண்டுமாக இஸ்ரேலினுடைய மறுசீரமைப்பு மற்றும் திரும்ப கொடுத்தலின் காலத்தை நோக்கி அழைத்து செல்வதற்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய விசேஷ பாத்திரங்கள் யார் என்றால், இந்த ஆன்சியன்ட் ஒர்த்திஸ் என்று சொல்லப்படக்கூடிய முற்பிதாக்கள். இந்த முற்பிதாக்களை இந்த எலிசா அடையாளப்படுத்துறார். இப்ப எலிசா இந்த இடத்துல திடீர்னு அப்பியரன்ஸ் ஆகிறார். இதை குறித்து ஆராயும் பொழுது அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்தர்ப்பமே இல்லை. திடீரென்று அங்க எலிசா வர்றார். அப்ப மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்குது. உடனே யோராம் போய் எலிசா கிட்ட பேச போறாரு. எலிசா யோராமை கண்டிக்கிறார். ஏனென்றால் அவருடைய அவிசுவாச நிமித்தம், விசுவாச குறைச்சலின் நிமித்தம், யோராம் நீ வந்திருந்தா நான் வந்திருக்க மாட்டேன், ஆனா வந்திருக்கிறது யாருன்னா யோசபாத். யோசபாத் வந்ததுனால நான் வந்தேன் என்று எலிசா பேசுறாரு. அதை குறித்து முழுமையாக வாசிக்க சமயம் இல்லாதனால தேவையான வெளிச்சத்தின் வசனங்களை அடியேன் அப்படியே நான் தொடர்ந்து வாசிக்கிறேன், தொடர்ந்து சொல்லிக்கொண்டு செல்கிறேன் அன்பானவர்கள். இப்படியாக இந்த காரியம் என்னவென்று பார்த்தோம்னா, இந்த முற்பிதாக்கள் எதை மையப்படுத்துறாங்கன்னா, உண்மையுள்ள விசுவாசம் உள்ள பயபக்தியுள்ள யூதர்கள் தேவனை நோக்கி முறையிடும் போது, விண்ணப்பம் பண்ணும் பொழுது எங்கே முறையிடுகிறார்கள், எங்கே விண்ணப்பப்படுகிறார்கள் என்பதை மற்றொரு திருக்குதரிசி சொல்லும் போது, மோரியாமலை, அழுகையின் சுவர், ஜெருசலம் டெம்பிள். அங்கே செய்யப்படக்கூடிய விண்ணப்பம் நாம் வாசிக்கிறோம், சாலமன் மிகப்பெரிய விண்ணப்பம் செய்தார். ரெண்டு நாளாகவும் ஆறாம் அதிகாரத்துல ரொம்ப அருமையா இருக்கு, அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய அதிகாரத்துல இந்த ஸ்தலத்தில் செய்யப்படக்கூடிய வேண்டுதலுக்கு உம்முடைய செவிகள் திறந்திருப்பதாக கேட்டுக்கிட்டார். ஆமன்பானவர்களே, ஆகவே பக்தியுள்ள யூத ஜனங்கள் இறுதியாக பக்தி வைராக்கியத்தோடு ஆவிக்குறி உண்மையான ஆர்வத்தோடு அவர்கள் ஜெபிக்கும் போது, தேவனை நோக்கி மன்றாடும் போது, தங்களது தோல்வியுடைய உச்சகடத்தில் இருந்து மன்றாடும் போது, தேவன் இந்த எலிசா வகுப்பினரை அங்கே மேன்மையான உயிர் தருதலிலே அவர் கொண்டு வர இருக்கிறார். இந்த மாபெரும் மிராக்கிள் அற்புதம் நடைபெற உள்ளது என்பதை விசேஷமாக கர்த்தர் இயேசுவின் மூலம் மெயின் திருச்சபையின் லவோதிக்கியா சபையின் கால அங்கங்கள் பெற்றிருக்கிறார்கள். சத்தியத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மூலமாக திரள் கூட்டத்தின் பிள்ளைகளும் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கக்கூடிய பயிற்சியை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே விசேஷமாக இந்த காரியங்கள் இஸ்ரேலின் முற்பிதாக்கள் அங்க உயிர்த்தெழுதல வந்துட்டு அவர்கள் நடத்த இருக்கிறாங்க. இந்த வார் என்னன்னா அதுக்கப்புறம் தான் அருமையாக திருப்பு முனையாகுது. இஸ்ரேலுக்கு சாதகமாக அந்த சம்பவம் நடக்க இருக்குது. எலிசா என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வாய்க்கால்கள் நீர் வர மாதிரி வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று எலிசா ஒரு அருமையான யோசனையை அந்த யோரா மற்றும் யோசபா, முக்கியமா யோசபாத்துக்கிட்ட தான் பேசுறாரு, பயபக்தியுள்ள யூதர்கிட்ட தான் பேசுறாரு. அப்படி பேசும்போது சொல்றாரு பாருங்க, ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் 20 வசனம், அவர்கள் அதை காரியத்தை செய்யறாங்க. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. ஆமன்பானவர்களே, விசேஷமாக இந்த காரியம் ஈடுபலி சத்தியங்கள், தண்ணீர், விசேஷித்த காரியம் மேசியாவை பற்றிய சத்தியங்களை குறித்து இஸ்ரேலினுடைய முற்பிதாக்கள் மூலம் ஒட்டுமொத்த இஸ்ரேலியர்களுக்கும் விசுவாசத்திற்காக அவர்களுக்கு அந்த சத்தியங்கள் கொடுக்கப்படும் போது அங்கே குணப்படுத்தல் நடக்குது. அதன் மூலமாக விசேஷித்த வல்லமை அவர்கள் பெற்று அவர்கள் அந்த இறுதி யுத்தத்துல அவர்கள் வெற்றி பெற இருக்கிறாங்க. இதனுடைய ப்ராசஸி குறித்து இந்த தீர்க்க தரிசன அடையாள பகுதி விளக்குகிறது. இந்த காரியங்களை எல்லாம் சுமக்கக்கூடிய காரியமா சுமக்கக்கூடிய பார்ட்ல யார் இருக்கிறதுனா லவோதிக்கிய சபைதான். நாம் இறுதியாக இந்த பாடத்தினுடைய முடிவுல இவர்களுடைய ரோல் எப்படி இருக்குன்னா, இவர்கள் மிகப்பெரிய தெய்வீக திட்டத்தினுடைய பிரதிநிதிகளாக தேவனால் பயன்படுத்தப்படுகிறார்கள். எப்படி இந்த உலகத்துடைய அமைப்புகளை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சாத்தான் மற்றும் அவனது விழுந்து போனதுடைய ஆவி உலக ஆளுகையை அவர்கள் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எடுத்துச் சொல்லி அதன் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கக்கூடிய காரியங்களையும் பெற்றிருக்கிறார்கள். மோசே, ஆரோன் மற்றும் இவர்களுக்கு எதிராக அந்த காலத்தில் நின்ற எண்ணெய் அம்பிரே, இவருடைய காட்சிகளை விளக்கப்படுது. நேரத்தை கருதி அடியன் வசனத்தை வாசிப்பதை விட்டு பாயிண்ட் மாத்திரம் நான் பேசுறேன். சத்தியத்திற்கு எதிர்த்துடுறாங்க இந்த எண்ணெய் அம்பரே. அது போல நாம் வாழும் காலத்திலும் லவோதிக்கிய சபையின் காலத்திலும் கூட சத்தியத்திற்கு எதிராக நிற்கக்கூடிய இருளின் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விழுந்து போன தூதர்களின் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க. ஆம், ஆனாலும் தேவனுடைய தெய்வீக வல்லமை ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதன் மூலம், அவர்கள் ஏற்ற கால சத்தியத்தை கொடுப்பதன் மூலம், அந்த மோசேக்கு முன்பதாக அந்த மந்திரவாதிகள் நிற்கக்கூடாமல் இருந்ததற்கு இசைவாக லவோதிக்கிய சபையினுடைய ஏற்றக்கால உணவின் விசேஷித்த வெளிச்சங்களுக்கு முன்பதாக அவர்கள் இருளின் கள்ள உபதேசங்களை வைக்க முடியாது. அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு காத்துக் கொண்டிருக்கிறது. நாம் அன்பானவர்களே, நமது மூத்த சகோதரர் கூட சொல்லும் பொழுது இந்த இருளின் அதிகாரத்துல நாடுகளே விழுந்திருக்குங்கிறார். ஹார்வெஸ்ட் கிரீனிங்ஸ்ல அவர் சொல்லும் போது பேஜ் 33 Nations are now subject to spiritual powers and rulers of the darkness of this world. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வைத்திருந்தாலும் தேவனுடைய மெய் சத்தியத்தை சுமக்கக்கூடிய கிறிஸ்துவின் பிள்ளைகள் லவோதிக்கியாவுடைய பார்ட்ல ஏற்றக்கால உபதேசங்களுக்கு முன்பதாக அவர்கள் நிலைநிற்க முடியாமல் போகும் இந்த ரோல் லவோதிக்கிய சபைக்கு இருக்கு. இறுதியாக நாம் பார்க்கும் போது ரெஃபரன்ஸ் நம்பர் 5 to 5 and 12 ஒரு டெஸ்ட் நடக்குது. The pure in heart, the target of enemy. யாரெல்லாம் இறுதியில் சுத்தமா இருக்காங்களோ அவர்களைத்தான் எதிராளி குறி வைக்கிறான். நம்முடைய நீதியின் வஸ்திரங்கள் கவனிக்கணும், வாட்ச் பண்ணணுங்கிற அது கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பணி. லவோதிக்கிய சபையினுடைய பிளே என்னன்னா, நான் நம்மை குறித்து கவனிக்கணும். சிறுமந்தைக்கு இந்த கவனிப்பு கண்காணிப்பு அவசியம் தேவைப்படுகிறது. சிறுமந்தை பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். உபத்திரவ காலத்திலே நமக்குரிய வேலை முடித்த பிற்பாடு நமக்குரிய மாறுதல் வரும் வரைக்கும் பொறுமையுடன் காத்திருந்து நிற்பது நம்மை சார்ந்தது. இந்த பொறுமையின் பரீட்சை தான் சபைக்கே உரிய கடைசி கட்ட பரீட்சை. இந்த பரீட்சை முடிந்த பிற்பாடு அதிகாலையில் தேவன் நமக்கு சகாயம் செய்வார். இந்த ஒவ்வொரு பரீட்சையிலும் நாம் தேவன் மீதும் அவரது வார்த்தைகளின் மீதும் விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் அவரது கிருபைகளை பெறலாம். ஆகவே நம்முடைய பார்ட் என்னன்னா, இறுதியாக முழு பலன் வேண்டி விண்ணப்பம் செய்வதுதான். அதை குறித்து ரோதர்ஹாம் டிரான்ஸ்லேஷன்ல லூக்கா 21:36 சொல்லும் பொழுது, அடியே நான் அதை நேரத்தை கருதி வாசித்து விடுகிறேன். ரோதர்ஹாம் டிரான்ஸ்லேஷன், இனி வரப்போகிற சம்பவங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக முழு பலனை தர வேண்டும். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே முழு பலன் நமக்கு வேண்டும். எப்படி சிம்சோன் கேட்டாரோ அந்த மாதிரி, ஆம் அன்பானவர்களே, எப்படி எலியாவினுடைய சாலை முறுக்கி அடிக்கப்பட்டதோ, விசேஷித்த வல்லமையில் அருளப்படுவதற்கு வாய்ப்பாக அது அமைந்ததோ, அப்படி போல நம்முடைய அனுதின ஜபங்களிலே தேவனுடைய வழிகாட்டுதலுக்காக நாம் உண்மையாய் ஜெபித்து இந்த லவோதிக்கியனுடைய ரோல் பிளேல நாம் இடம்பெற வேண்டும். அடுத்ததாக இறுதியாக 2 பேதுரு 3:14 திருவிவிலிய மொழியர்களிடம் வாசிக்கும் போது மிக முக்கியமாக சொல்றார். அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம் அந்த ஸ்கிரீன்ல பாருங்க, சொல்றார், ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாஸ்து மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நாம் என்னதான் செய்யணும்னா முழு முயற்சி. அப்ப பாருங்க, கம்ப்ளீட் எஃபர்ட். ஆனா அது கேஜேவில் பார்க்கும்போது ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்ற. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் முழு முயற்சி செய்வதற்குரிய பங்களிப்பை பெற்றிருக்கிறோம், ரோல் பிளே. ஆகவே இந்த முழு முயற்சி, முழுமையான அர்ப்பணிப்பு என்ற கடைசியான தூப வர்க்கத்தின் துண்டுதான் இந்த அக்கினிக்குள் சென்று நம்மை மகிமையடைய வைப்பதற்கு அது ஏதுவாகும். கர்த்தர் இயேசு சிலுவையில இறுதியாக, பிதாவே உன் கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று கூறி தனது தூப வர்க்கத்துண்டாகி ஜீவியத்தை ஒப்படைத்தார். அதுவே அவரை சுகந்த வாசனையுடன் நறுமணமாக பிதா அங்கீகரிக்க ஏதுவாயிற்று. அதே போல லவோதிக்கிய சபையினுடைய பங்களிப்பிலே முழுமையான அர்ப்பணிப்பு என்ற கடைசி கட்ட பங்களிப்பை நாம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை அவரது மெய்திருச்சபை அங்கீகரிக்க கிருபை செய்வார். ஆகவே பெற்றுக்கொண்ட சத்தியங்களின்படி ஜீவிக்க தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமென்.